நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் ஏழ்மை நிலைமை குறித்து உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்த ஒரு பார்வை, ஏழை மக்களை மேம்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளது என்பது குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளவை, புதிய அரசியல் சாசனத்தை ஏற்படுத்துவது தொடர்பிலான மக்கள் கருத்தறியும் கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் முடிவடைந்துள்ளது குறித்த செய்திகள், அங்கு தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள்,
கூட்டு சமஸ்தி அடிப்படையில் அதிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த மொழிவழி தமிழ் மாநிலமும், வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய தென்பகுதியிலே ஒரு மாநிலம் வேண்டுமா, அதற்கு மேல் தேவையா என்பதை சிங்கள மக்கள் தீர்மானிக்க வேண்டும்.
தமிழக அரசின் இடைக்கால வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகர் ஏன் சுத்தமாக இல்லை என்பது குறித்த ஒரு பேட்டி. அனைவருக்கும் அறிவியல், இன்ன பிற செய்திகள் ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவில் போர்க்குற்றம் புரிந்ததாக துருக்கி தன் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டை ரஷ்யா நிராகரித்துள்ளது. திங்கட்கிழமை அன்று சிரியாவில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக துருக்கிய வெளிவிவகார அமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார்.
Günlerdir Rus uçaklarının bombardımanı altında. Hastaneler, okullar bombalanıyor.
இந்த தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டனர் எனவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என கூறிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் பேச்சாளர் அதனை நிராகரித்துள்ளார். சிரியாவின் அதிகாரிகளிடமிருந்து களத்திலிருந்து வந்துள்ள ஆதாரங்கள் ரஷ்யாவை குற்றஞ்சாட்டவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க விமானங்களே குண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யாவுக்கான சிரியாவின் தூதுவர் குற்றஞ்சாட்டியுள்ளார்.
சிரியாவில் இந்த வாரத்தில் கடைபிடிக்க திட்டமிடப்பட்ட யுத்த நிறுத்தம் பற்றியும் சமாதான பேச்சுக்களை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒத்திவைப்பது பற்றியும் கலந்துரையாட ஐநாவின் சிரியாவிற்கான விசேட பிரதிநிதி ஸ்டிஃபான் டி மிஸ்டுடா சிரியாவின் வெளிவிவகார அமைச்சரை சந்தித்துள்ளார்.
I just had a meeting with Minister Moalem.
முற்றுகையின் கீழ் உள்ள பகுதிகளுக்கு மனிதாபிமான படிகளை எடுத்துச் செல்வது பற்றியும் அப்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. பேச்சுக்களின் அவசரம் குறித்து தெரிவித்த மிஸ்டுராவின் பேச்சாளர் அங்கு நிலைமை சீரழிந்துள்ளதாகவும் இன்னும் காலம் தாழ்த்த முடியாது என்றும் கூறினார்.
ஜெர்மனி பவேரியாவில் கடந்த வாரம் 2 ரயில்கள் ஒன்றுடன் மோதி கொண்டதற்கு மனித தவறே காரணம் என அது தொடர்பில் விசாரணை நடத்திய விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மியூனிக் நகரின் தென்பகுதியில் ஒரே பாதையில் 2 ரயில்கள் பயணித்ததால் ஏற்பட்ட இந்த விபத்தில் 11 பேர் கொல்லப்பட்டனர், 80 அதிகமானவர்கள் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பில் ரயில் சமீட்சைகளுக்கு பொறுப்பான பிராந்திய கட்டுப்பாட்டாளரின் நடவடிக்கைகள் பற்றி கிரிமினல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இவர்தான் 2 ரயில்களும் ஒரு தடவையில் ஒரே தண்டவாளத்துக்கு திறந்து விட்டுள்ளார் என தெரிய வருகிறது. இந்த பேரழிவுக்கு இவரது இந்த நடவடிக்கை காரணமாக இருந்ததாக அரச வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்பதை அவர்கள் நம்பவில்லை.
சோமாலிய தலைநகர் மொகதிஷுக்கு அருகிலுள்ள காவல் நிலையங்கள் மற்றும் படை முகாம் ஒன்றின் மீதும் அல் ஷபாப் இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். பாதுகாப்பான நகராக பார்க்கப்பட்ட அஃப்கோவில் இரவு முழுவதுமாக ஜிஹாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அதில் அநேகமானோர் சோமாலிய படையினர். கனரக ஆயுதங்கள் மற்றும் படையினரின் வாகனங்களையும் அல் ஷபாப் போராளிகள் கைப்பற்றியுள்ளனர். சோமாலிய அரசாங்கத்திற்கு பக்கபலமாக அங்கு 22,000 ஆப்பிரிக்க ஒன்றிய படையினர் கடமையில் உள்ளனர். ஆனால் அண்மைய வாரங்களாக ஜிஹாதிகள் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் அங்கு பாதுகாப்பு நிலைமை நிலை குலைந்துள்ளது.
தாய்லாந்தில் உள்ள வழிபாட்டு தளம் ஒன்றில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் உய்கூர் இனத்தைச் சேர்ந்த இருவர் இன்று அந்நாட்டு ராணுவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 2015 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 20 பேர் கொல்லப்பட்டனர், 100 அதிகமானவர்கள் காயமடைந்தனர். சீனாவின் சிங்ஜியாங் நகரைச் சேர்ந்த இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் தங்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி காவல்துறையினர் கட்டாயப்படுத்தினர் என கூறியுள்ளனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கும் எந்த குழுவும் இதுவரை உரிமை கோரவில்லை.
உலகில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் 4 பிரதான நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை தற்போதைய மட்டத்திலேயே நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளன. அதிக உற்பத்தியால் ஏற்பட்டுள்ள எண்ணெய் விலை வீழ்ச்சியை சமாளிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ரஷ்யா, சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் வெனிசுவேலா ஆகிய 4 நாடுகள் இந்த உடன்படிக்கையை எட்டியுள்ளன. ஜனவரி மாதத்தில் செய்த எண்ணெய் உற்பத்தி அளவிலேயே தாங்கள் தங்கள் உற்பத்தியை வைத்திருக்கப் போவதாக அவை அறிவித்துள்ளன. ஆனால் மற்ற எண்ணெய் உற்பத்தியாளர்களும் இதே நிலையில் வைத்திருக்கும் பட்சத்தில்தான் அது அமல்படுத்தப்படும்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் போர் முடிந்து சுமார் 7 ஆண்டுகள் ஆகும் நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இன்னும் வறுமையின் பிடியிலிருந்து வெளிவரவில்லை என்று உலக வங்கி வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக இறுதிகட்ட போரில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மக்கள் ஒட்டுமொத்த நாட்டிலும் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளனர் எனவும் அந்த அறிக்கை கூறுகிறது. மன்னார் மற்றும் மலையகத்திலும் நிலைமைகள் கவலையளிக்கக்கூடிய வகையிலேயே உள்ளன என்றும் உலக வங்கியின் அந்த அறிக்கை கூறுகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் பல பகுதிகள் இன்னமும் கடுமையான ஏழ்மை நிலையில் உள்ளன என்று உலக வங்கியின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. அதேவேளை இலங்கையில் போதிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட கூடுதல் வாய்ப்புகளும் உள்ளன எனவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இலங்கையின் ஏழ்மை மற்றும் சுகாதாரம் தொடர்பான உலக வங்கியின் அறிக்கை நேற்று கொழும்பு புறநகர் பகுதியான பத்திரமுலையில் உள்ள அபேகம எனுமிடத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த வைபவத்தில் உலக வங்கியின் அதிகாரிகள், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, அமைச்சர்களான எஸ் பி திசாநாயக்க மற்றும் அர்சுதே சில்வா ஆகியோரும் கலந்து கொண்டனர். தெற்காசியாவின் மற்ற நாடுகளை விட இலங்கையில் நம்பகத்தன்மையுடன் கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் வலுவுள்ள மனித வளமும் உள்ளன எனவும் இலங்கையில் தொடங்கப்பட்டிருக்கும் அரசு நிர்வாக சீர்திருத்தங்கள் மேலும் பொறுப்பு கூறுதலுக்கு வழிவகுத்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. அரசு சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் மக்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்படும் எனவும் உலக வங்கி வலியுறுத்தியுள்ளது. வளமான நிலங்களும் அதிகமான நீர் வளங்களும் இலங்கையில் இருப்பதனால் விவசாயத்துறை மேலும் முன்னேற வாய்ப்புகள் உள்ளன என்றும் இலங்கை கடற்பரப்பில் கடல் வளங்களும் அதிக அளவில் உள்ளன என்று கூறும் அந்த அறிக்கை அத்தகைய வளங்கள் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு ஆக்கப்பூர்வமாக முனைய வேண்டுமெனவும் கூறியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து தொழில்நுட்ப உரிமைகளை பெற்று பயன்படுத்துவதில் இலங்கை மிகவும் பின்தங்கியுள்ளது என கூறும் அந்த அறிக்கை அப்படியான விஷயங்களில் அரசு துரிதகதியில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நாட்டை வளப்படுத்தி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வாய்ப்புகள் ஏற்படும் எனவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் தொழில் தொடங்க முனைவோர்கள் ஏகப்பட்ட நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள உலக வங்கியின் அறிக்கை நாட்டில் சட்டம் மற்றும் விதிமுறைகளை அமல்படுத்துவதில் சமச்சீரற்ற நிலையும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிலும் குறிப்பாக இப்படியான காரணத்தால் நாட்டின் வறுமை கோட்டுக்கு கீழேயுள்ள 40% மக்கள் வசிக்கும் வடமாகாணம் போன்றவை கூடுதலாக பாதிப்படைகின்றன என கூறுகிறது அந்த அறிக்கை. அவ்வகையில் நாட்டிலேயே மிகவும் வறுமை மிகுந்த மாவட்டங்களாக முல்லை தீவும் மன்னாரும் உள்ளன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் போரின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் மலையக பகுதிகளில் உள்ள மக்கள் பல தசாப்தங்களாக வறுமையின் பிடியில் வாடி வருகின்றனர் என கூறும் உலக வங்கி அறிக்கை அந்த பகுதிகளில் உள்ள மக்களின் வாழ்வாதாரங்கள் மேம்பட்டால் மட்டுமே தேசிய அளவில் பொருளாதாரம் மேம்படும் என ஆழமாக வலியுறுத்தியுள்ளது. இலங்கை அரசு தனது வர்த்தகம் தொடர்பான கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்றும் கல்வி மற்றும் பயிற்சிகளை அளிப்பதில் கூடுதல் முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றும் இவை இரண்டும் இடம்பெற்றால் மட்டுமே மேம்பட்ட உற்பத்தி திறன் கிடைக்கும் என்பது உட்பட உலக வங்கி பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. இதனிடையே நாட்டில் வறுமையை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள சில நடவடிக்கைகள் குறித்து இந்த வைபவத்தில் பேசிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விளக்கமளித்தார். நமது நாட்டில் வறுமையில் இருப்பவர்கள் அதிகமாக கிராமிய மற்றும் துணைநகர பகுதிகளில் இருக்கின்றனர். இந்த பிரச்சனையை நாம் எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும்? ஒரு விவசாயிக்கு அரசாங்கம் முதலீடுகளை கொடுக்கவில்லை என்றால் அவரால் முன்னேற முடியாது. நாங்கள் விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கிறோம், ஆனால் முதலீடுகளை கொடுப்பதில்லை. எனவே இப்போது கொடுக்கப்படும் நிவாரணங்களை வறுமையில் உள்ள மக்களுக்கு கொடுத்துவிட்டு முதலீடுகளை விவசாய மக்களுக்கு கொடுப்பது சிறப்பாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் என்று கூறிய ரணில் விக்ரமசிங்கே, விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அரச காணிகளை அவர்களுக்கு சொந்தமாக வழங்குவது தொடர்பிலும் தமது யோசனையை முன்வைத்தார்.
ஜனதாவட்டோப்பு
அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கியுள்ள காணிகள் மற்றும் வீடுகளை அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்க ஒரு புதிய சட்டம் மூலம் நடவடிக்கை எடுப்போம். இதன் மூலம் 20 அல்லது 30 லட்சம் காணி உரிமையாளர்களை ஏற்படுத்த முடியும். காணிகளின் உரிமை மக்களுக்கு கிடைக்கும் போது அவர்களுக்கான முதலீடுகளையும் சரியான அறிவுரைகளையும் வழங்கி அதற்கு ஏற்றது போல் நாங்கள் சந்தையையும் தயார் செய்வோம் என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். புதிய அரசியல் சாசனம் ஒன்றை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் இலங்கையில் தொடங்கியுள்ள நிலையில் அது தொடர்பிலான மக்கள் கருத்தறியும் அமர்வு நேற்றும் இன்றும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. வடமாகாண சபையின் உறுப்பினர் சிவாஜிலிங்கம் உட்பட பலர் இந்த அமர்வின் முன்னர் தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளது குறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
பலதரப்பட்டவர்களும் தனிநபராகவும் அமைப்புகளாகவும் தங்களுடைய ஆலோசனைகளை அதற்கான குழுவினரிடம் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்களும் இதற்கான ஆலோசனைகளை முன்வைத்திருக்கின்றார். அது குறித்த விபரம் என்ன என சிவாஜிலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு என்பது கூட்டு சமஸ்தி அடிப்படையில், அதிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த மொழிவழி தமிழ் மாநிலமும், அதே போல வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய தென்பகுதியிலே ஒரு மாநிலம் வேண்டுமா, அதற்கு மேல் தேவையா என்பதை சிங்கள மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும், இதே போல முஸ்லிம் மக்களும் மலையக தமிழ் மக்களும் விரும்பினால் அவர்கள் தனி மாநிலங்களை கோருகின்ற உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்று கூறுவதோடு, தேவைப்பட்டால் அந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாநிலத்துக்குள்ளே சுயாட்சி பிராந்தியங்கள் ஆட்டோனமஸ் ரீஜனை அவர்கள் கோர முடியும், அல்லது வேற ஏதாவது அவர்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சி முறையை அவர்கள் கோர தகுதியுடையவர்கள் என்று முஸ்லீம் மக்களுக்கும் மலையக தமிழ் மக்களை பற்றியும் நான் கூறியிருக்கிறேன்.
அரசியலமைப்பு தொடர்பாக நீங்கள் முன்வைத்துள்ள இந்த ஆலோசனைகள் உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைகளா, அல்லது நீங்கள் சார்ந்திருக்கின்ற டெலோ கட்சியின் ஆலோசனைகளா, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இந்த ஆலோசனைகளை முன் வச்சிருக்கிறீங்களா?
வடக்கு மாநிலசபை உறுப்பினராக இருக்கின்ற போலவே என்னுடைய ஆலோசனை.
சரி, இந்த ஆலோசனைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முன்வைக்கிறதுக்கு நீங்கள் கட்சி தலைமையிடமோ அல்லது சம்பந்தநபர்களிடமோ கொடுத்திருக்கலாம் தானே?
அது பூர்வாங்க ஏற்பாடுகள் இன்னும் பூரணம் அடையவில்லை. நிச்சயமாக இந்த ஆலோசனைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் மம்மதன் ஐயா அவர்களிடமும், இதே போல வடக்கு மாகாண சபையிலிருந்து இதை தயாரிப்பதற்காக 19 பேர் கொண்ட உபகுழு நியமிக்கப்பட்டிருக்க அந்த குழுவிலே நான் உறுப்பினராக இருக்கின்றேன். ஆகவே அந்த குழுவிடமும் எனது யோசனைகளை நான் சமர்ப்பிப்பேன்.
ஏண்டா சிவாஜிலிங்கம் அவர்கள், இதே போன்று இபிடிபி கட்சியின் சார்பிலும் அரசியலமைப்புக்கான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அந்த கட்சியின் வடமாகாண சபை எதிர்கட்சித் தலைவர் சின்னையா தவரச அவர்கள் பிபிசி தமிழோசியிடம் கூறினார்.
இபிடிபி சார்பில் 13 பேர் அடங்கிய குழு வந்து எங்களுடைய கட்சி சார்பான அபிப்பிராயத்தை நேற்றைக்கு தெரிவித்திருந்தார்கள். அரசின் தன்மை, இறமை, அடிப்படை உரிமைகள் இவ்வாறு பல விடயங்கள் தொடர்பாக இபிடிபியினுடைய நிலைப்பாடு எடுத்துச் செல்லப்பட்டது. குறிப்பாக வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு அமஸ்தி அடிப்படையிலான அதிகார பகிர்வு அமைய வேண்டும் என அந்த கோரிக்கையில் இருக்கின்றது. ஆனா வடக்கு கிழக்கு இணைப்பை பொறுத்த மட்டும் அது 2 மாவட்டங்களிலும் அபிப்பிராய வாக்கெடுத்து அந்த மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல இந்த அதிகார பரவலாக்கல்ல ஏனைய மாகாணங்களுக்கு முழுமையான அதிகார பரவலாக்கல் தேவையில்லை என்று கருதப்படும் பட்சத்தில் ஒரு சமச்சீரற்ற அதிகார பகிர்வு முறை ஒன்றையும் அங்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது.
ஏண்டார் தவராசா அவர்கள், அரசியல் அமைப்பில் பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றை நடைமுறைப்படுத்துவதில்லை என சுட்டிக்காட்டிய அவர், அவ்வாறு எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் புதிய அரசியல் அமைப்பில் இருக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார்.
2வது சபை ஒன்றும் சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றது. அது கூட புத்திஜீவிகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் தான் அங்கு கூடின இடம். அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினர்களுடைய நலன் சார்ந்த மசோதாக்கள் ஏதாவது பாராளுமன்றத்தில் வரும்போது அது சிறுபான்மையினுடைய நலன்களுக்கு முரணாக இருக்கும் என்றால் வீட்டு பண்ணுகின்ற அதிகாரம் வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த 2வது சபையிலே சிறுபான்மையினர் வாக்கில சமசலவு உள்ளவர்களாக இருக்கணும். அரசியலமைப்பிலே எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. இருக்கின்ற விடயங்கள் எதுவும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த அடிப்படையில் அரசியலமைப்பு விடயங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கண்காணிப்பதற்கும் ஒரு பொறிமுறை ஒன்று வேண்டும் என்பதும் அங்கு சுமார் செய்யப்பட்டிருக்கிறது.
தவராசா அவர்கள், தமது கட்சியின் ஆலோசனைகள் வடமாகாண சபையினால் நியமிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்புக்கான ஆலோசனை குழுவிடமும் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு எந்நேரமும் வெளியாகலாம் என்று கருதப்படும் நிலையில் இன்று இந்த ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டம் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் முரளிதரன்.
வரும் நிதியாண்டில் தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை சுமார் 9,154 கோடி ரூபாயாக இருக்கும் என தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சில மாதங்களுக்குள் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருப்பதால் அதுவரையிலான காலகட்டத்திற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடைக்கால செலவினங்களுக்காக 60,610 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு காரணங்களால் மாநிலத்தின் வரி வருவாய் கடுமையாக குறைந்திருப்பதால் நிதி பற்றாக்குறை 9,154 கோடியே 78 லட்சம் ரூபாயாக இருக்கும் என ஓ பன்னீர்செல்வம் தனது உரையில் குறிப்பிட்டார்.
வரும் நிதியாண்டில் 9,154.78 கோடி ரூபாய் அளவிலான வருவாய் பற்றாக்குறை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.
சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்து வருவதால் மாநிலத்திற்கு 4,000 கோடி ரூபாய் அளவுக்கு வரி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.
கடந்த 1.5 ஆண்டுகளில் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் பெட்ரோலிய பொருட்களின் விற்பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய விற்பனை வரி வருவாயும் பெருமளவு குறைந்துவிட்டது. இதனால் ஆண்டுதோறும் மாநில அரசிற்கு சுமார் 4,000 கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது.
இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பதால் புதிய திட்டங்கள் ஏதும் இதில் அறிவிக்கப்படவில்லை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அவிநாசியில் நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வரும் நிலையில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மறு கருத்துரு மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என இந்த நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டத்திற்கென நிதி ஏதும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. நிதி விவகாரங்கள் தவிர அரசின் சாதனைகளும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பட்டியலிடப்பட்டன. மேலும் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களை மீள்குடியமர்த்த மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமெனவும் இந்த நிதிநிலை அறிக்கையை வாசித்த நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார்.
நீதியை நிலைநாட்டவும் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களை விரைவாக மறு குடியமர்த்தவும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு சர்வதேச அமைப்புகளின் உதவியோடு மேற்கொள்ள வேண்டும் என மாண்புமிகு அம்மாவர்களது அரசு வலியுறுத்துகிறது.
நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பாக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் வெளிநடப்பு செய்தன. வெளிநடப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் தார்மீக உரிமையை அதிமுக அரசு இழந்துவிட்டதாக கூறினார்.
நிதிநிலை அறிக்கையால் எந்தவித பயனும் நாட்டு மக்கள் அடையக்கூடிய வாய்ப்பில்லை.
திமுக தலைவர் கருணாநிதி, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவில் எந்தெந்த நகரங்கள் சுத்தமானவை என்பது குறித்த பட்டியல் ஒன்றை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. நாட்டிலேயே மிகவும் சுத்தமான நகராக கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரு உள்ளது என்று அரசு கூறுகிறது. சென்னை இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. இது பற்றி இந்திய சுற்றுச்சூழல் அறக்கட்டளையின் நிறுவனர் அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் பேசினார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
இது ஒரு முக்கியமான பாராமீட்டராக நம்ம கருதவே கூடாது. என்னுடைய கருத்துப்படி திருச்சி சுத்தமான நகரம் அப்படிங்கிறோம். திருச்சியில் இருக்கிற குப்பையெல்லாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற பெரிய கேள்வி அடுத்தது வருது இல்லையா. என் வீடு சுத்தமாக இருக்குது, என் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து நான் வெளில வேறு ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா சேர்த்து வைக்கிறேன்னா அது சுத்தம் தூய்மைக்கான ஒரு அளவுகோலே கிடையாது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி இதை பற்றின புரிதல் மக்களுக்கு எவ்வளோ இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8,000 டன் குப்பைங்கிறது ஒரு ஜோக்கே கிடையாது. ஒரு நாளைக்கு 8,000 டன் குப்பையை நம்ம வந்து சேகரிக்கிறோம் இந்த மாநகரத்தில் அப்படின்னா பல இடங்களில் ஒரு இடத்துல அதை குமிக்கிறது வந்து சுத்தம்ங்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேன். பள்ளிக்கரணை சதுப்பு நில காடு பகுதியாக இருக்கட்டும், இல்லை கொடுங்கையூராக இருக்கட்டும், தாம்பரம் பக்கத்தில் வேங்கடமங்கலமாக இருக்கட்டும், இல்லை கன்னடப்பாளையமாக இருக்கட்டும், இந்த எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து குப்பை மலைகளை தான் சேகரிச்சுட்டு வரோம். அதனால இது ஒரு கண் துடைப்பு.
இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் அதுவும் வந்து குறிப்பாக சென்னையில் வந்து அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தில் வந்து எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க?
ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழக அரசியல் கட்சிகள் அது எந்த முக்கிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை சின்னஞ்சிறு கட்சிகளாக இருக்கட்டும், யாருமே வந்து இதுவரைக்கும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியோ குப்பைகளை பற்றியோ ஒரு பெரிய விஷயமா இன்னும் பேசவே இல்லை. அவங்க அப்படியே பேசினாலுமே கூட என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து குப்பையை அகற்றிடுவோம் அப்படிங்கிறாங்களே தவிர குப்பை உருவாக்குறதுக்கு தீர்வு என்ன, குப்பை அகற்றினால் அதை வைத்து செய்யக்கூடிய தீர்வு என்ன? எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்களுடைய தலைமை கீழேயே வந்து ஏரி குளம் குட்டைகளில் குப்பையை கொட்டிட்டு வர ஒரு அவல நிலையில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அரசியல் கட்சிகளில் இந்த குப்பை சுற்றுச்சூழல் சூழல் இது பற்றின புரிதல் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வரணும். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை.
இப்போ நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகளை வந்து களையிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டுருக்கீங்க?
நம்மளுடைய மெயின் டார்கெட் எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை தரப்பட்ட மக்களையும் இதில் பங்கெடுக்க வச்சு ஈடுபடுத்தி ஏரி குளம் குட்டைகளில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகளை அகற்றி இந்த ஏரி குளம் குட்டைகளை ஒரு பல்லுயிரின பெருக்கத்துக்கான வாழ்வாதாரமாக அதை மாற்றுறது தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். இதோட ரிசப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாரார் வந்து இதை இமீடியட்டாக ஒத்துக்கிறாங்க, அதில் பங்கெடுக்கிறாங்க. மற்றொரு சாரார் இதை கேள்வி கேட்குறாங்க. மூன்றாவது சாரார் இது என்னன்னே தெரியாமல் இதை அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மூன்று சாராரையும் ஒன்றிணைத்து இதை வந்து புரிந்து வைத்து, இது வந்து ஒரு தனி மனித போராட்டமோ இல்லை இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பற்றியோ கிடையாது, இது நம் சுற்றுச்சூழல் நம் ஊரை பற்றி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இப்போ போராட்டம் நடந்துட்டுருக்கு.
இந்த பணியை துவங்கின காலகட்டத்தில் இருந்த சென்னைக்கும் இப்போ இருக்கிற சென்னைக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு உணர்றீங்க?
குறிப்பிட்ட ஏரிகளில் மட்டும் குப்பை கொட்டிகிட்டு இருந்த சென்னை இன்றைக்கி எல்லா ஏரியிலும் குப்பை கொட்டிகிட்ருக்கோம், அதுதான் மாறி இருக்கு. ஆனால் முன்பு இருந்ததில் இன்னொன்று மாற்றம் என்னென்னா, முன்பு அமைதியாக ஏரியில் போய் குப்பையை கொட்டிடலாம், இப்போ அதை அள்ளி அந்த ஏரியை காப்பாற்றுறதுக்கு, அந்த குப்பையை அகற்றி அந்த ஏரியை காப்பாற்றுறதுக்கும் ஒரு படை இருக்குது. அது ஒரு நிரந்தர படையாக உருவெடுத்திருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகளை பற்றி அக்கறை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் இப்போ ஒன்று திரண்டு ஒரு அணியில் திரண்டு வராங்கங்கிறது தான் இப்போ வந்து ஒரு முக்கியமான மாற்றமாக நான் கருதுகிறேன்.
சென்னை எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் வந்து நீர் மாசு, இல்லாட்டி வந்து காற்று மாசு, இல்லை இதில் வந்து எது வந்து மிக முக்கிய பிரச்சனையாக இன்றைக்கி உருவாகி இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க?
இரண்டுமே ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதை விட அதிபயங்கரமாக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாத ஒரு லார்ஜ் பாப்புலேஷனாக நம்ம இருந்துட்டு வரோம். அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறேன். காற்று மாசடைஞ்சிருச்சு, தண்ணி மாசடைஞ்சிருச்சு, இருந்தாலும் இதை மாற்றுறதுக்கு நம்ம யாருமே ஒன்றுமே பண்ணலையே. அந்த விஷ வாயுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ நான் சுவாசிச்சுட்டு போகிறேன், அது சாக்கடை தண்ணியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை குடிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் பிளானில் தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் என்றைக்குமே வந்து நம்மளோட அரசியல் உரிமையை நிலைநாட்டுறதுக்கு சுத்தமான காத்து தண்ணி பத்தி நம்ம கேட்டதே கிடையாது.
இந்திய சுற்றுச்சூழல் அறக்கட்டளையின் நிறுவனர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. இதனிடையே டெல்லியில் நேற்று நீதிமன்ற வளாகம் ஒன்றில் செய்தியாளர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீதான தாக்குதல் குறித்த வழக்கு ஒன்றை அவசரமாக விசாரிக்க இந்திய உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. வழக்கின் விசாரணை நாளை நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்த தகவல்களை தருகின்றார் மீண்டும் ஜெயக்குமார்.
டெல்லி நீதிமன்ற வளாகத்தின் உள்ளே காவல்துறையினரின் முன்பாகவே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் செய்திகளை சேகரிக்க சென்ற ஊடகவியாளர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்புடைய வழக்கை அவசர விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக இந்திய உச்சநீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன்பாக இது தொடர்புடைய பொதுநலன் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது ஆஜராகிய வழக்கறிஞர் கபில் சிபல், காவல்துறையினர் முன்பாகவே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ள போதும் காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் தலையிடவில்லை என்றார். தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் அச்சம் தரும் சூழல் நிலவுவது என்றும் அவர் வாதிட்டார். இன்றைய வாதங்களை ஏற்றுக்கொண்ட அந்த அமர்வு இது தொடர்பான மனுவை அவசர விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தது. கடந்த திங்கட்கிழமையன்று தேசவிரோத குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவ அமைப்பு தலைவர் கன்கையா குமார் டெல்லி நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டார். அப்போது அவர் மீதும், அந்த பல்கலைக்கழகத்தின் மற்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீதும், செய்தியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஊடகங்களில் வீடியோக்களுடன் செய்தி வெளியாகின.
சென்னையிலிருந்து பிபிசி ஜெயக்குமார் வழங்கிய செய்தியை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் அறிவியலில் இன்று முதலில் பல் துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் தொழில்நுட்பம் உலக நிதிச் சந்தையிலும் செல்வாக்கு செலுத்துகிறது. பங்கு சந்தை பரிவர்த்தனையில் செயற்கை அறிவு தொழில்நுட்பம் ஆக்கிரமிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் ஹெச் ஃபண்ட் ஐடியா நிறுவனம் செயற்கை அறிவு அல்கோரிதம் தொழில்நுட்ப முறைமையை பயன்படுத்தி பங்குச்சந்தை பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளது. இதன் மூலம் தமது வாடிக்கையாளர்களுக்கு பங்கு பரிவர்த்தனைகளை அதிக லாபத்துடன் மேற்கொள்ள உதவியும் வருகிறது. இதுகுறித்து தெரிவித்த ஐடியா நிறுவனத்தின் இடை நிறுவனர் பென் கோர்ஜல், உலக நிதிச்சந்தைகளை செயற்கை அறிவு தொழில்நுட்பம் ஆக்கிரமிக்கும் காலம் வெகு தொலைவில்
இல்லை.
பங்கு ஒன்றின் விலையை அல்லது அதன் எதிர்கால விலையை பார்க்கும் செயற்கை அறிவு அல்கோரிதம் விலை இன்றிலிருந்து ஒரு மாதத்தில் அல்லது பல மாதங்களில் எவ்வாறு மாற்றமடையப் போகிறது என்பதை எதிர்வு கூறுவதுடன் அதன் அடிப்படையில் பங்கு பரிவர்த்தனையிலும் ஈடுபடுகிறது. நான் உருவாக்கியிருக்கும் செயற்கை அறிவு பங்குகளின் விலையை எதிர்வு கூறுவதில் என்னை விட சிறந்தது. ஆனால் நானோ புதிய செயற்கை அறிவை உருவாக்குவதில் தற்போதுள்ள செயற்கை அறிவை விட கெட்டிக்காரன். நாங்கள் கற்றல் அல்கோரிதம்களை உருவாக்க முயற்சித்தோம். அதன்போது சில மிகவும் சிறப்பானதாகவும் சில சாதாரணமானதாகவும் செயற்பட்டன. இவற்றை ஒன்று சேர்த்தே நாங்கள் இப்போது இந்த புதிய செயற்கை அறிவு அல்கோரிதம் தொழில்நுட்பத்தை உருவாக்கினோம். பெரும் எண்ணிக்கையிலான நிதியை மேலும் பெருக்கும் வகையில் செயற்படுவதே இதன் வெற்றியாகும். அதனை மீண்டும் மீண்டும் செய்யும்பொழுது செயற்கை அறிவு மேலும் சிறப்பாக செயற்படும். அதிக தரவுகளை திரும்ப திரும்ப பகுப்பாய்வு செய்யும் பொழுது கற்றுக்கொள்கின்றமையே இதற்கு காரணம். இது ஆய்விற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. இந்த செயற்கை அறிவு அதன் தொழிலை மிகவும் சிறப்பாக செய்கிறது, முதலீட்டாளர்களின் நிதியை பெருக்கிக் கொடுக்கிறது
என்றார் ஐடியா நிறுவனத்தின் இணை நிறுவனர் பென் கோர்ஜன். அனைவருக்கும் அறிவியலில் அடுத்து நிலநடுக்கம் ஏற்பட போகிறது என்ற ஒரு அறிவுறுத்தல் முன்கூட்டியே கிடைத்தாலே நிலநடுக்கம் ஏற்படுத்தும் பாதிப்பிலிருந்து ஓரளவு தப்பித்துக் கொள்ள முடியும் அல்லவா? இதனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட்போன்கள் நிலநடுக்கத்தை அளவிடும் கருவியாக செயல்படும் வகையில் ஒரு புதிய ஆப்ஸ் அல்லது செயலியை கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர். மை ஷேக் என பெயரிடப்பட்டுள்ள இந்த செயலி நிலநடுக்கத்தை உணர்ந்து கொள்கிறது. காட்சட்டை பாக்கெட் அல்லது பைகளில் ஸ்மார்ட்போனை எடுத்துச் செல்லும் போதும் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் கூட ஸ்மார்ட்போனில் தரவிறக்கப்பட்டுள்ள மைஷேக் என்ற இந்த செயலி அதனை பிரித்து நிலநடுக்கத்தை மாத்திரம் அறிந்து செயற்படுகிறதாக தெரிவிக்கப்படுகிறது.
That's right. And the truth is that everyday shaking, the everyday moving around is actually stronger shaking than earthquakes. So it's a real challenge to separate out the earthquake shaking from the everyday shaking. And that's the real advance that we have right now that we're reporting.
நிலநடுக்கம் ஒன்றை 93% துல்லியமாக இது கண்டறிகிறது. ஸ்மார்ட்போன் நிலநடுக்க தரவுகளை அறிந்து கொண்டாலும் அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்படும். இதன் மூலம் தொலைவில் உள்ளவர்கள் நிலநடுக்கம் பற்றிய முக்கிய எச்சரிக்கையினை பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். நிலநடுக்கத்தின் போது தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் அவசரமாக உறுதியான மேசையொன்றின் கீழ் சென்று உட்கார்ந்து கொள்வதன் மூலம் நிலநடுக்கத்தால் ஏற்படக்கூடிய காயங்களில் 50% ஏற்படாமல் தவிர்த்துக் கொள்ள முடியும் என சமூக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இதனை பரீட்சித்து பார்க்க உதவும் வகையில் இந்த மைஷேக் என்ற செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுமாறு ஆய்வாளர்கள் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். மைஷேக் செயலியூடாக பெறப்பட்ட தரவுகள் தொலைபேசி வலையமைப்பு ஊடாக சென்ட்ரல் சர்வர் எனப்படும் தரவுகளின் பிரதான மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். குறித்த மையம் எந்த இடத்தில் எந்த அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்பதை துல்லியமாக கணிப்படும். நிலநடுக்க எச்சரிக்கை தரவுகள் அதே இடத்திலுள்ள ஏனைய ஸ்மார்ட்போன்களிலும் உணரப்பட்டுள்ளனவா என்பதை வைத்து மாத்திரமல்லாமல் GPS கண்காணிப்பு நிலையங்களின் உதவியுடனும் அது உறுதிப்படுத்தப்படும் என பேராசிரியர் அலன் தெளிவுபடுத்தினார். அனைவருக்கும் அறிவியலில் அடுத்து
உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பை புற்றுநோய்க்கு எதிராக போராடச் செய்யும் ஒரு சிகிச்சை முறை மரணத்தை எதிர்நோக்கும் 90% நோயாளிகளுக்கு பலன் தந்ததை அடுத்து விஞ்ஞானிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இரத்த புற்றுநோயாளிகளில் பலவீனமடைந்து காணப்படும் குருதி வெண்கலங்களை எடுத்து அவற்றை மாற்றியமைத்து அதனை மீண்டும் உடலில் செலுத்துவதே இந்த சிகிச்சையின் அடிப்படையாகும். இந்த சோதனையின் ஆரம்ப கட்டம் சிறப்பான முடிவை தந்துள்ளதாக கூறும் விஞ்ஞானிகள், ஆனாலும் சோதனையின் ஆரம்ப கட்டத்திலேயே தாம் இருப்பதாகவும் கூறுகின்றனர். அமெரிக்காவின் விஞ்ஞான முன்னேற்ற அமைப்பின் வருடாந்த சந்திப்பு வாஷிங்டனில் நடந்தபோது இந்த செய்தி வெளிவந்துள்ளது. இந்த சோதனையில் பல நோயாளிகளின் உடலின் நோய் எதிர்ப்பு முறைமையில் உள்ள டி கலங்கள் பிரித்தெடுக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட கலங்களை வழமையாக இந்த கலங்கள் ஒரு குண்டு போல தகர்க்கும் வல்லமை கொண்டவையாகும். இந்த கலங்களை மாற்றி அமைத்து அதனை வைத்தே இந்த சிகிச்சை முறையை விஞ்ஞானிகள் செய்திருக்கிறார்கள்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இனி தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்றினை பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் தலைமைச் செயலாளர் புத்ரோஸ் காலி இன்று காலமானார். அவருக்கு 93 வயது. எகிப்தை நாட்டைச் சேர்ந்தவரும் அரபு உலகிலிருந்து முதல் முறையாக அந்த உயர் பதவியை வகித்தவரும் அவர்தான். 1992 அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அந்த சமயத்தில் முதல் வளைகுடா யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. அவர் பதவி ஏற்றவுடன் யூகோஸ்லாவியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போர் மற்றும் சோமாலியாவில் நடைபெற்ற பிரச்சனைகள் ஆகியவற்றை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவர் தனது ருவாண்டா இல் நடைபெற்ற மனித படுகொலைகளை தடுத்து நிறுத்த அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அவர் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதேபோன்று பாஸ்னியா மீது நேட்டோ நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலையும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தது தொடர்பில் அமெரிக்கா அவர் மீது கடும் சீற்றம் கொண்டிருந்தது. இனி இன்று முடிவடைந்த தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த ஒரு சில தகவல்கள். 12வது தெற்காசிய போட்டிகள் இந்தியாவின் கவுஹாட்டி மற்றும் மேகாலயா நகரில் நடைபெற்றிருந்தன. அவை இன்று முடிவடைந்தன. பதக்கப்பட்டியலில் 188 தங்கப்பதக்கங்களுடன் இந்தியா முதலாவது இடத்தையும், இலங்கை 25 தங்கப்பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தையும், பாகிஸ்தான் 12 தங்கப்பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தையும் பெற்றன. நடைபெற்று முடிந்த இந்த தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் மிக வேகமான ஆண் மற்றும் மங்கை எனும் இரு பட்டங்களையும் இலங்கை வீரர்களை தட்டிச் சென்றார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.